بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم آتني حسن الفهم والتفهيم وآتني حسن العلم والتعليم وزدني علما إمام أبو جعفر طحاوي رحمه الله அவர்கள் எழுதிய عقيدة أهل السنة والجماعة என்ற நூலை நாம் படித்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் எப்படி அணுக வேண்டும், இந்த இரண்டு தலைப்பின் கீழ்தான் இமாம் அவர்கள் பல விஷயங்களை இந்த நூலிலே தொகுத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக சமீபத்தில் இமாம் அவர்கள் பேசிய இரண்டு விஷயங்கள், ஒன்று அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன், பேச்சு என்ற சிபத், கலாம் என்ற சிபத் அல்லாஹுவிற்கு இருக்கிறது. குர்ஆன் இது அல்லாஹ் பேசிய பேச்சு, இந்த விஷயத்தை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹ் எப்படி பேசுவான், அந்த பேச்சினுடைய தன்மை எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நாம் கற்பனை செய்யக்கூடாது. குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு, அது படைக்கப்பட்டதல்ல, இது அல்லாஹுடைய சிபத். எப்படி இல்ம் அறிதல் என்பது அல்லாஹுடைய ஒரு சிபத்தோ, அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறான் என்பது அல்லாஹுடைய ஒரு சிபத்தோ, அது போன்றுதான் குர்ஆனும் அல்லாஹுடைய சிபத். அந்த விஷயத்தை இமாம் அவர்கள் கூறியத விளக்க உரையினுடைய ஆசிரியர் இமாம் யார் பேரு, இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லா, அவங்களுடைய விளக்க உரையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இரண்டாவது, அல்லாஹு தஆலாவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள், அல்லாஹுவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள், இந்த நம்பிக்கை. இதை பற்றிய விளக்கங்களையும் நாம் முந்தைய பாடங்களில் சமீபமாகத்தான் படித்தோம். இந்த ரெண்டு விஷயங்களை இமாம் அவர்கள் விரிவாக கூறியதற்கு பிறகு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தின் பக்கம் இமாம் அவர்கள் செல்கிறார்கள். அது என்ன, இந்த ரெண்டு விஷயங்களை சொன்னதுக்கு பிறகு இமாம் அவங்க இந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு மட்டுமல்ல இந்த விஷயம், நீங்க நம்முடைய கிதாபுடைய ஆரம்பத்திலிருந்து இங்கிருந்து அல்லாஹும் அவனது தன்மைகளும் செயல்களும் நகூலு ஃபீ தௌஹீதில்லாஹ் முஅத்தகீதீன பி தௌஃபீகில்லாஹ் இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, அங்கிருந்து இதுவரைக்கும் நம்ம படித்தது, அடுத்து இதுக்கு பிறகு நம்ம படிக்க போகக்கூடியது, இந்த எல்லாவற்றுக்கும் சேர்த்து நடுவில் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நம்ம லா நதுகுலு ஃபீ தாலிக முத்தவிலி நபி ஆராயினா, இதுவும் அடுத்த பாடத்தில் இருந்து பாருங்க, பாடம் அஞ்சில் வலா தஸ்புத்து கதமுல் இஸ்லாம். புரியுதா, விளங்குதுங்களா? அந்த பாடம் முடிகிற வரைக்கும் இது எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் தான். புரியுதா? ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம அல்லாஹுவை பார்ப்பதுங்கிற பாடத்தோடு சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம படிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தை எப்படி நாம் அணுகுவது, மார்க்க ஆதாரங்களை எப்படி நாம் அணுகுவது, ஒரு ஹதீஸ ஒரு ஆயத்தை நாம் எப்படி புரிவது, அல்லாஹ்வுடைய இந்த தீன்ல ஒன்று செயல்கள் சம்பந்தப்பட்ட கட்டளைகள் அல்லது விளக்கல்கள், இப்ப இந்த நேரத்தில் தொழுங்க, இந்த நேரத்தில் தொழுவாதீங்க, இன்றைக்கு நோன்பு வைங்க, இன்றைக்கு நோன்பு வைக்காதீங்க, நோன்பு வைக்கும் போது சாப்பிடாதீங்க, புரியுதா, நோன்பு முடிக்க சொன்ன சாப்பிட்டுக்குங்க, இதெல்லாம் வந்து செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், எந்த விஷயங்களை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, நம்முடைய புலன்களால் அறிந்து கொள்ள முடியுமா என்று முயற்சி செய்தால் அறிய முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் இருக்கும், நம்ம கூடாரம்னா என்ன பார்த்துருக்குறோம், தோல்ல அல்லது இந்த காலத்தில் ஷாமியானா போட்டு போடக்கூடியதை கூடாரம்னு பார்த்துருக்குறோம். ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்றை இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் இருக்குமா, அந்த கூடாரம் உயரத்தில் 60 மைல் இருக்குமா, சொர்க்கத்தில் ஒரு கூடாரம், அது உயரத்தில் எவ்வளோ மைல், அப்போ அகலம் எவ்வளோ பெருசாக இருக்கும். எப்போதுமே உயரம் இருக்குது, புரியுதுங்களா? உயரம் எழுப்புறாங்கல்ல, எப்படி எழுப்புவாங்க? இந்த கோபுரங்கள் பார்த்துருக்குறீங்கள, கோபுரத்தினுடைய மேல் பகுதி அதிகமாக இருக்குமா, கீழ்ப்பகுதி பெருசாக இருக்குமா? கீழ்ப்பகுதி பெருசாக இருக்கும். கோபுரம் மேலே போக போக சின்னதாக போயிட்டு இருக்கும், அப்போ தான் வந்து தாங்கும். கீழே சின்னதாக வச்சு அல்லது கீழே உள்ள அளவுக்கு மேலேயும் வச்சோன்னு வச்சுங்க, அது கட்டடக்கலையினுடைய அந்த நிரந்தர தன்மைக்கு முடியாது. உயரம் 60 மைல்னு சொன்னால் அப்போ அகலம் எவ்வளோ பெருசாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. சரியா, 60 மைல் இருக்குமா உயரத்தில். சரி, இந்த 60 மைல் உள்ள இந்த சொர்க்கத்தில் உள்ள இந்த கூடாரத்தை எப்படி அல்லாஹ் கட்டியிருக்கிறான் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் என்றால், ஒரே ஒரு முத்திலிருந்து. புகாரியில் உள்ள ஹதீஸ் எப்படி, ஒரே முத்து தான், அந்த ஒரே முத்திலிருந்து 60 மைல் உயரம் உள்ள கூடாரம் டவர், அதில் சொர்க்கவாசியாக எல்லாம் அனுப்புவோம். புரியுதா? இதை இப்போ நம்ம துன்யாவில் இருந்து கொண்டு இதை புரிகிறதுக்கு முயற்சி பண்ணோம், இந்த மாதிரி ஒரு மாடலை பார்க்க ஆசைப்பட்டோம்னு சொன்னால் எங்கே போய் பார்க்கறது? நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. புரியுதா? ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, முத்துனா முத்து, 60 மைல்னா 60 மைல் உயரத்தில் இருக்குன்னா இருக்கு. எதை நாம் பார்க்கவில்லையோ அது மறுமையினுடைய நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், சொர்க்க நரக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அல்லாஹுடைய சிஃபத்துகள் தன்மைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எதை நம்முடைய 5 அறிவுகளை கொண்டு அல்லது 6 அறிவுகளை கொண்டு நம்மால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலையில் பார்க்க முடியாதோ, புரிய முடியாதோ, உணர முடியாதோ, இது எல்லா விஷயங்களும் எது சம்பந்தப்பட்டது? கைப் சம்பந்தப்பட்டது. புரியுதா? இந்த கைபுடைய ஆதாரங்கள் விஷயமா அல்லாஹ் ரசூலு என்ன சொல்றாங்களோ, புரியுதா, இந்த ஆதாரங்களை நம்ம எப்படி அணுகிறது, அதுதான் இப்ப நம்ம குறிப்பா படிக்க போறோம். அடுத்து ஒரு விஷயம், இந்த செயல்கள் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் என்று சொன்னோம் அல்லவா, அந்த செயல்கள் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களுக்கும் இப்ப நம்ம சொல்ல போகக்கூடிய அணுகுமுறை அங்கேயும் இது பொருந்தும். நல்லா கவனிச்சுங்க, இந்த சொல்ல போகக்கூடிய இந்த அடிப்படைகள் ரெண்டுக்குமே பொருந்தும். ஆனா மக்கள் அதிகமாக குழப்பம் செய்வது எதுல, அகீதாவுடைய விஷயங்கள்ல, கைபுரி நம்பக்கூடிய விஷயங்கள்ல. புரியுதா? அதனால இந்த அகீதா தொடர்பான பாடத்தில் இதை ரொம்ப வலியுறுத்தி எங்கேயுமே சொல்லுவாங்க. விளங்கிட்டீங்களா? செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்கள் ஆதாரங்களை மறுக்கிறதோ, ஆதாரங்களுக்கு வந்து ஆதாரங்களில் குதர்க்கம் பண்ணுறதோ ரொம்ப குறைவு. புரியுதா? ஆனால் இதே அடிப்படையில் தான் எங்கேயும் அணுகணும், நீங்கள் செயல்கள் சம்பந்தப்பட்டதுலேயும் அணுகணும். கைபில் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோமா, என்ன குழப்பம் எதில் அதிகமாக இருக்கு? கைபான விஷயங்கள்ல மக்கள் அதிகமாக குழப்பம் செய்யறதுனாலையும், குழம்புறதுனாலையும், பிரச்சனை பண்றதுனாலையும் அந்த பாடத்தில் இது சொல்லப்படுது. ஆனா இது எதுக்கும் பொதுவானது தான், செயல்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள்லையும் இந்த அணுகுமுறையில தான் நீங்க அணுகணும். செயல்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களிலையும் இப்ப நம்ம படிக்கக்கூடிய இதே அணுகுமுறையை தான் அங்கேயும் நீங்க கொண்டு போகணும். அதுதான் உங்களுக்கு நேரான வழி. அதிலிருந்து ஒரு நூல் அளவு அல்லது ஒரு நூலை 1000 பங்கு வைங்க. ஒரு நூல் இருக்குல்ல, ஒரு நூல் எவ்வளவு பெருசு இருக்கும், உள்ளதுலயே மெல்லிய நூல், அதை நீங்க 1000 பங்கு வச்சு உங்க கம்ப்யூட்டர்ல போட்டு டிவைட் பண்ண, அந்த ஒரு அளவுக்கு நீங்க இப்ப சொல்லக்கூடிய அணுகுமுறையை விட்டு வெளியே போனாலும் எல்லாம் பாதுகாக்கணும், உங்களையும் என்னையும் எல்லா முஸ்லீம்களையும் வழி கெடுந்துச்சு. புரியுதா? இப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு அணுகுமுறையை தான் இமாம் அவர்கள் அழகான வார்த்தைகளை நமக்கு சொல்றாங்க. நல்ல கவனிங்க, முதல் விஷயம் சொல்றாங்க, மார்க்க ஆதாரங்களில், மார்க்க ஆதாரங்களில் நம்முடைய அறிவை வைத்து அதற்கு மாற்றமாக விளக்கம் சொல்லக்கூடாது. விளக்கம் என்ற பெயரில் அந்த அர்த்தத்துக்கு மாற்றமான அர்த்தம் சொல்லக்கூடாது. மார்க்க ஆதாரங்களில் நம்முடைய அறிவை வைத்து அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்துக்கு மாற்றமான அர்த்தத்தை, இல்லைங்க என் அறிவு இதுக்கு இப்படித்தான் இந்த இடத்துல அர்த்தம் வரணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமாக ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லும் பொழுது பல் யதாஹு மப்சூதான், அவருடைய இரு கரங்களும் விரிக்கப்பட்டு இருக்கின்றன, அவருடைய இரு கரங்களும் விரிக்கப்பட்டு இருக்கின்றன. இது குர்ஆன்ல உள்ள வசனம், புரியுதா? அல் மாயிதால உள்ள வசனம். அவருடைய இரு கரங்கள் என்ன வார்த்தை வந்திருக்கு, யதாஹு, புரியுதா? யதாஹு, எதுன் உடைய பண்மை யதானி, அது ஹூ அவனுடைய என்ற அந்த ஹூ உடைய வார்த்தையோடு சேரும் பொழுது அந்த நூன் போயிடும். யதானி ஹூன்னு இருக்கும், அந்த ஹூவோட சேர்றதுனால நூன் போயிடும். யதாஹு, அவனுடைய இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு. அரபியில எதுன் என்பதற்கு கை என்று பொருள், புரியுதா? இந்த கை என்ற பொருள் அல்லாஹுவோடு இது இணைக்கப்பட்டிருக்கிறது. கை என்ற வார்த்தை இரண்டு கரங்கள் என்பது அல்லாஹுவோடு இணைக்கப்பட்டது, புரியுதா? அப்ப எது அல்லாஹுவோடு சேர்க்கப்பட்டு விட்டதோ அல்லாஹ்வுடைய உள்ளமையை குறிக்கக்கூடியதாக. இப்ப அல்லாஹுவை நாம் பார்க்கவில்லை என்பதனால யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வை மறுக்கிறேன்னு சொன்னா அது நிராகரிப்பா இல்லையா, அது முட்டாள்தனமா இல்லையா? அதே போல அல்லது அல்லாஹுவை அல்லாஹுவை நான் புரிய முடியல என்பதனால ஒருத்தன் அல்லாஹுவை மறுத்தா அது மடத்தனமா இல்லையா? அதே போலதான் அல்லாஹுடைய கையை என்னால புரிய முடியல என்பதற்காக நான் இந்த இடத்துல கை என்ற வார்த்தைக்கு கையின்னு அர்த்தம் சொல்ல மாட்டேன், நான் விளங்குற ஒரு அர்த்தத்தை இந்த இடத்துல அர்த்தம் வைப்பேன், புரியுதா? அப்ப கையினா கையின்னு எடுத்துக்காதீங்க, தன்னுடைய வல்லமை ஆற்றலை பத்தி அல்லாஹ் சொல்றான், புரியுதா? இந்த மாதிரி அர்த்தம் ஒருத்தர் கொடுக்கிறார். ஏன் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய கையின்னு சொல்லும்போது அந்த கை எப்படி, நமக்கு தானே கை இருக்கும், அல்லாஹ் எப்படி கை இருக்கும், அப்ப அல்லாஹ் என்ன நம்மள மாதிரியா, புரியுதா? இந்த மாதிரி தன்னுடைய அறிவை கொண்டு போய் புகுத்தி அல்லாஹுவோடு இணைக்கப்பட்ட விஷயங்கள்ல, கைபான விஷயங்கள்ல அதனுடைய உண்மையான அர்த்தத்தை மறுக்கிறார். இது வழிகேடு, புரியுதுங்களா? நம் மார்க்க ஆதாரங்களில் கைபான விஷயங்களில் நம்முடைய அறிவை நுழைத்து சொல்லப்பட்ட வார்த்தைக்குண்டான பொருளை நாம் மறுக்கக்கூடாது, புரியுதா? அதே போல இன்னொரு உதாரணம் அல்லாஹ் சொல்றான், வலி துஸ்னா அலா ஐனி, புரியுதா? நபியே மூசாவே, எனது கண்ணுக்கு முன்னால் நீங்கள் வளர்க்கப்படுவதற்காக அப்படின்னு கண் என்ற வார்த்தைய அல்லாஹு தஆலா தன் பக்கம் சேர்த்து சொல்றான். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தஜ்ஜாலை பற்றி எல்லா நபிமார்களும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், நானும் உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்கிறேன், ஆனால் முந்தைய தூதர்கள் சொல்லாத ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னவென்றால், தஜ்ஜால் ஒரு கண் குருடானவன், உங்கள் வலது கண் குருடானவன், உங்களது ரப்பு ஒரு கண் குருடானவன் அல்ல. இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிகிறது, அல்லாஹ்விற்கு இரண்டு அழகிய கண்கள் இருக்கின்றன, முடிச்சு. அல்லாஹ்விற்கு கண்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்ததுக்கு பிறகு அது எப்படி கண், அப்ப நம்ம கண்ணு மாதிரியா, அந்த கண்ணு எப்படி அல்லாஹ்க்கு போய் கண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி அறிவை வைத்து அதை புரிய முடியவில்லை என்று காரணம் காட்டி கண் என்றால் இந்த இடத்துல கண் என்ற அர்த்தத்தில் வச்சுக்கொள்ள கூடாது, ஏதோ பார்வை அவனுடைய ஒரு பவர் அந்த மாதிரி தான் நம்ம விளங்கிக்கணும், இந்த மாதிரி பொருள் சொல்வது கூடாது, புரியுதா? இது ரெண்டு உதாரணம் உங்களுக்கு சொன்ன, பின்னாடி நிறைய விஷயங்கள் வர இருக்கு. அப்போ மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடிய முறைகளில் ஒரு முக்கியமான முறை என்ன, நம்முடைய அறிவுக்கு ஒன்று புரியவில்லை என்ற காரணத்தினால, நம்முடைய அறிவுக்கு ஒன்று புரியவில்லை என்ற காரணத்தினால மார்க்க ஆதாரங்களுடைய அர்த்தங்களை மாற்றக்கூடாது, பொருள்களை மாற்றக்கூடாது. அதுதான் அதனுடைய கருத்து இதுதான், மார்க்க ஆதாரங்கள்ல நம்முடைய அறிவு, சிந்தனை, நம்முடைய லாஜிக் எதையாவது ஒன்ன உள்ளார நுழைச்சி அந்த வார்த்தைக்கு அரபி மொழியில என்ன அர்த்தமோ, புரியுதா, அந்த அர்த்தத்தை நாம மாத்தக்கூடாது. அப்படி மாத்துறதா இருந்தா அதுக்குண்டான ரைட்ஸ், உரிமை யாருக்கு இருக்கு? ஒன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது யார் சொல்லியிருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும், சஹாபாக்கள் நமக்கு அறிவிச்சிருக்கணும். எப்ப இந்த வழிகளிலிருந்து நமக்கு எதுவுமே இல்லையோ, அப்படி மாற்றமான பொருள், மாற்றமான பொருள் எப்ப நமக்கு இல்லையோ, அப்ப என்ன அர்த்தம்? சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அரபி மொழியில் அறியப்பட்ட அர்த்தத்தை தான் கொடுக்கணும். சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அரபி மொழியில் அறியப்பட்ட அர்த்தத்தை தான் கொடுக்கணுமே தவிர, நம்முடைய அறிவை கொண்டு, சிந்தனையை கொண்டு, அப்படி இப்படி அதாகப்பட்டது இதாகப்பட்டது, ஏன் இப்படி என்றால், ஏன் அப்படி என்றால், இப்படிலாம் வியாக்கியானம் பேசக்கூடாது. புரியுதா? இரண்டாவது, வலா முத்தவஹிமீன பி அஹ்வா இனா, வலா முத்தவஹிமீன பி அஹ்வா இனா. இங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று தீன், ஒன்று தீன். இரண்டாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், மன இச்சை. ஒன்று என்ன இருக்கு? தீன் இருக்கு, இன்னொன்று மன இச்சை. தீன் என்றால் எது? எதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னாங்களோ அது தீன். மன இச்சை என்றால் எது? அல்லாஹும் ரசூலும் சொல்லாததை உங்களுடைய மனசு எது சொல்லுதோ அது மன இச்சை. அல்லாஹும் ரசூலும் சொல்லாதத உங்க மனசு எதை சொல்லுதோ, எதை விரும்புதோ அது மன இச்சை. கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன, ஒன்று தீனு, இன்னொன்று மன இச்சை. இப்போ உங்களுக்கு முன்னாடி கேள்வி என்ன? நீங்க தீனை எடுத்துக்க போறீங்களா, மன இச்சை எடுத்துக்க போறீங்களா? தீன் எடுத்து. ஏன்? நம்ம நல்ல ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதன், நல்ல அறிவுள்ள ஒரு மனிதன் கண்டிப்பா நம்புவான், தீன் தான் எனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுமே தவிர மன இச்சை சொர்க்கத்துக்கு வழிகாட்டு. உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எது? தீன் தான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமே தவிர எது சேர்க்காது? மன இச்சை. மன இச்சை ஒரு மனிதனை, மன இச்சைன்னு சொன்னா ஆசை, மனசுல வரக்கூடிய எண்ணங்கள், மனசுல உதிக்கக்கூடிய கருத்து எல்லாமே வந்துடும். அது இது ஒரு மனிதனை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்றிருந்தா அல்லாஹ் நபிமார்கள் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே, அல்லாஹ் வேதங்களை இறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் அவனுக்கு நேர்வழியை காட்டிடும், அவனை நல்லவனாக ஆக்கிடும், நல்லது எது கெட்டது எது என்ற அறிவு அவனுக்கு கொடுத்துடும் என்று இருக்குமே ஆனால் வேதங்களை இறக்க வேண்டிய அவசியமும் இல்லை, தூதர்களை அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா? அடுத்த விஷயம் கவனிங்க. இப்ப எனவே நம்ம எதைதான் எடுத்துக்கணும்? தீன எடுத்துக்கணும். தீன எடுத்துக்கிட்டீங்க, தீன எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு இந்த தீனை பின்பற்ற வேண்டிய ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்கு. முதலாவது அக்செப்டிங் த தீன், கபூலு தீன், தீனை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது தத்பீகு தீன், இரண்டாவது கடமை என்ன? அந்த தீனை பின்பற்றுவது. முதல்ல நான் இஸ்லாம மார்க்கனு ஏற்றுக்கொண்டேன், ஷஹாதா சொல்லிடுறேன். அடுத்தது என்ன செய்யணும்? சொன்னா போதுமா? அதை பின்பற்றணும். இப்ப இந்த மன இச்சையானது ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் ஒரு மனுஷனை தடுக்கலாம். முஸ்லீம் ஆவாத, அல்லாஹ்வ ரசூலை ஏத்துக்காத அப்படின்னு தடுக்கலாம். இல்ல, அதையும் மீறி ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டார், அடுத்தது பின்பற்றுவதில் வந்து நிற்கும், தீன பிராக்டிஸ் பண்றதுல வந்து நிற்கும். என்ன செய்யும் இந்த மன இச்சை? பல மாதிரி வரும். ஒன்று செயல்கள்ல உனக்கு லேசா இருக்கிறதுலாம் செஞ்சிரு, உனக்கு கஷ்டமா இருக்கிறதுலாம் உற்று. பார்த்தீங்களா? செய்தா இல்லையா? நஃப்ஸ் செய்தா இல்லையாமா? சரி, அதுக்கப்புறமா என்ன செய்யும்? உனக்கு பிடிச்சதெல்லாம் செய், உனக்கு பிடிச்சதெல்லாம் செய், உனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ விட்டுரு. புரியுதா? இப்போ குர்பானி அறுத்து கறி சாப்பிட்ணும், என்ன கபாப் போடணும், அப்புறம் வந்து உங்கள் ஊரில் சொல்லுவாங்க உப்பு கண்ணை கேள்விப்பட்டீங்களா, அதை போட்டு நெய்யில் போட்டு வறுத்து சாப்பிடணும். இதெல்லாம் ரசுல்லா கபாப் போட்டுக்கிறாங்க, உப்பு கண்ணம் போட்டுக்கிறாங்க, ரசுல்லா குர்பானிக்குரிய காயை வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சது. இப்போ கல்யாணம் பண்ணுறோம், அதே போல் வந்து தூங்குறோம், சாப்பிட்றோம், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம், இதெல்லாம் என்ன நஃப்ஸுக்கு பிடிச்சது. ரசுல்லா பண்ணாங்க, ரசுல்லா செஞ்சாங்க. அன்னிக்காக மின் சுன்னத்தை குத்பால ஓதிடுவாங்க. திருமணம் பண்ணுவது எனது சுன்னத்தை சேர்ந்தது, யார் பண்ணவில்லையோ அவர் என்னை சேர்ந்தவர்கள். இதுக்கெல்லாம் சுன்னத்துன்னு வந்துடும். சரியா? வயிறுல மூணுல மூணு வயிறுல ஒரு வயிறு சாப்பிடுங்க, ஒரு வயிறுல மூணுல ஒரு பங்கு சாப்பிடுங்க, கண்டுக்கவே மாட்டேன் அந்த பங்கிருக்கிறோம். எப்படி இந்த அதிக சொல்லுங்கன்னு வச்சுங்களேன், ஏங்க இதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லாமான்றோம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, இப்படியே பல மாதிரி இருக்குது. கொடுத்தோன்னு நீங்கள் என்ன அனுப்பீங்க, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான். புரியுதா? அடுத்து தொழுகிறது நோம்பு எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது பிடிச்சிரு. அப்போ ஒரு ஆலிம் சார் சொல்கிறாருன்னு வச்சுங்க, இந்தம்மா குறைச்சி சாப்பிட்றது சுண்ணத்துமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவுமே பசியாக இருந்து கண்டிப்பாக சாப்பிடணும்னு ஒரு கட்டாயம் இருந்தால் கூட வயிற்றில் மூணில் ஒரு பகுதி தான்மா சாப்பிட்ணும் அப்படின்னு, யோ எனக்கு தெரியும் என் வயிற்றில் மூணில் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு நீ சுமாரியாடுறோம், என் வயிறில் மூணில் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தானே தெரியும் உனக்கா தெரியும் அப்படின்றோம். இப்போ எங்கெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ இடிக்குதோ அங்கெல்லாம் நைஸாக சைலண்டாக வச்சிடும். புரியுதா இல்லையா? இது ஒன்று. அதுக்கு பிறகு இப்போ வியாபாரங்கள் இருக்குது, ஹலால் ஹராம் இருக்குது. வியாபாரிங்க, புரியுதா? அவங்க ஒருத்தங்களுக்கு கடன் கொடுத்து கடன் வாங்குறத இந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? கடன் வாங்கினால் உடனே கரெக்டாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களா இல்லையான்னு பயன் பண்ணுவார். புரியுதா? இவர் கஸ்டமர் வந்த உடனே இவர் அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்கிறாங்க, இது எனக்கு 100 ரூபா அடக்கம் பாரு, வாங்கியிருக்கிறது 50 ரூபாய்க்கு தான், கொண்டு வந்த செலவு கடை செலவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் 60 ரூபாய்க்கு மேலே போகாது, சொல்றது என்ன சத்தியம் பண்ணு, அல்லாஹ் மேல சத்தியமா 100 ரூபா அடக்கம்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டாரு, 100 ரூபா அடக்கன்ட்டாரு. அப்ப 200 ரூபா சொன்னாரு அவர், 150 ரூபாய்க்கு சொன்ன கேட்டாரு, புரியுதுங்களா? அப்புறம் அப்படியே 100 ரூபாய்க்கு வந்தாரு. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்க பார்த்தாரு, ஒரு 80 ரூபாய்க்கு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா இவர் உடனே ஒரு சத்தியத்தை போட்டார், என்ன போட்டாரு, 100 ரூபா தான் அடக்கன்ட்டார், 100 ரூபா அடக்கன்ட்டார். இதுக்கு மேல குறைக்க முடியுமா அவரால்? சரி பரவாயில்லை, 100 ரூபாயை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. இவன் சொல்லப்பா 40 ரூபா கிடைச்சிட்டாமா. இங்க ஹதீச மறந்துடுவார். எங்க ஹதீச நினைப்போச்சார், இவர் காசு கொடுத்துட்டு காசை வசூல் பண்ணும்போது ரசூலுல்லா சொன்னார்கள் கடன் வாங்கினால் உடனே கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் பார்க்குறியே. அல்லது இந்த துணிக்கடை வச்சிருக்கிறவங்க நல்லா தெரியும், இது அந்த காலத்தில் நடந்துச்சு இப்பயும் நடக்குது, குறிப்பா வெளிநாட்டு துணிகள் மேட் இன் ஜப்பான்னு துணியில் போட்டிருக்குங்க. புரியுதா? அது மேட் இன் ஜப்பான்னு ஜப்பான்லேருந்து வந்திருக்காது, வண்ணாரப்பட்டியில் போட்டுப்பான் மேட் இன் ஜப்பான்னு. அந்த ஸ்கிரீன் பிரிண்டில் துணியில் எங்கே போட்டிருப்பான், வண்ணாரப்பட்டியில் மேட் இன் ஜப்பான்னு போட்டிருப்பான். துணி வந்தது எங்கே இருந்திருக்கும், சைனாலேருந்து இருக்கும் அல்லது இந்தோனேஷியாலேருந்து இருக்கும். இது யாருக்கு தெரியும், வண்ணாரப்பட்டுக்காரனுக்கு. கடையில் விற்கிறான் பார்த்தீங்களா, கடையில் வச்சு அவனுக்கு தெரியும். புரியுதா இல்லையா? வந்தவொடனே நீங்க பாய் நல்ல துணியா கொடுங்க பாய்னு கேட்டு நீங்க போய் கேட்பீங்க, புர்கா துணி நல்ல துணியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணியா கொடுங்க பாய்னு கேட்பீங்க. அவர் சொல்லு, அம்மா மேடம் பாப்பாப்ல ஓகே வெயிட்டான பார்த்து, இந்தமா ஜப்பான் துணிமா சூப்பரா இருக்குமா, நீங்க ஜப்பான் துணி சூப்பரா இருக்குன்னு இப்படி எடுத்து இப்படி காட்டினோனிங்க, மேட் இன் ஜப்பான்னு போட்டுருச்சேன் இல்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சரி இந்த துணியை கொடுத்துருங்கன்றீங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்பெல்லாம் ஹதீஸ் மறந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே வச்சுங்க, உதாரணம் நிறைய உதாரணத்துக்கு போயிடும், புரியறதுக்கு மட்டும்தான் சொல்றேன். அப்ப என்ன, நம்ம ஒன்று தீனை ஏற்றுக்கொள்வதில் முதல்ல நஃப்ஸு வந்து தடுக்கும், அதை தாண்டி வந்துட்டீங்க என்றால் அடுத்து நஃப்ஸு வந்து எதுல தடுக்கும், தீனை பின்பற்றுவது செயல்படுத்துறதுல வந்து தடுக்கும். அது பல ஸ்டேஜில் மௌத்து வரைக்கும் போராட்டமா தான் இருக்கும் இந்த நஃப்ஸோட. எது வரைக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஆமந்து பில்லாஹி வ ரசூலிஹின்னு சொல்லி ஷஹாதா சொல்லி கண்ணை மூடி அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம்னு கண்ணை மூடுற வரைக்கும் நஃப்ஸும் ஷைத்தானும் சேர்ந்து நம்மளை நரகத்தில் இழுத்து தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், அது வரைக்கும் போராட்டம் தான். சரியா? இப்போ ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று என்ன, உங்களுக்கு முன்னாடி தீன் இருக்கு, நப்சு மன எச்சம் இருக்குது, எதை ஏற்றுக்கொள்ளணும், ஜீனை ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் நப்சு விடாது, மன எச்சம் விடாது, மீறி ஏற்றுக்கொண்டாச்சு. ரெண்டாவது என்ன செய்யும் நப்சு, இதை பின்பற்றுவதில் பிரச்சனை பண்ணும், அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரியா? ஒன்று விடா. இப்போ இந்த நப்சு என்ன பண்ணும், எப்போதுமே ஒரு மனுஷனை வணிகெடுக்கிறதா இருந்தால் சைத்தாண்ட நிறைய டெக்னிக் இருக்கு, புரியுதா? ரொம்ப டெக்னிக்கானவன், யார்கிட்டருந்து யாருடைய காலத்திலேருந்து அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சம்பாதிச்சுக்கிட்டு வர்றான், நம்ம அத்தா காலத்திலேருந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கான, நம்மெல்லாம் அவனுக்கு என்ன சுற்றி சும்மா கலம்டாய் சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு. அந்த சைத்தான் இருக்கானே, அவனுடைய வழி கெடுக்கக்கூடிய சிந்தனைகளில் ஒன்று, நம்மை பற்றி நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணத்தை, நம்ம பெரிய ஆள், நமக்கு நிறைய அறிவு இருக்கு, நம்ம பெரிய சிந்தனைவாதி, என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும், எனக்கும் அறிவு இருக்குது, நானும் ரொம்ப டாப்பாக சிந்திப்பேன், எனக்கும் ரொம்ப ஐ எம் பிரில்லியன்ட், இந்த மாதிரி எண்ணத்தை போடுவோம். இப்போ இந்த எண்ணம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையாச்சும் உங்களை சொல்லலை கொஞ்சம் போறீங்க, யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டே முட்டாளுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன வரும், கோவம் வருமா, ஆமாங்க கரெக்டு தாங்க நான் முட்டாள் தாங்க சொல்லுவானா, ஓங்க ஒரே போடுவோம் நான் முட்டாளன்னு சொல்லிட்டு, புரியுதா இல்லையா? யாருக்காவது இப்படி சொன்னால் பிடிக்குமா? பிடிக்காது. நீ இவ்வளோ பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாளை பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிடுவான். என்ன நீ இவ்வளோ பெரிய அறிவாளிப்பா, நீ ரொம்ப புத்திசாலிப்பா, அப்பா உன் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த வஞ்சக புகழ்ச்சின்னு இருக்கு பாருங்க, என்ன ரொம்ப பேர் வந்து கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான், சொல்லி சொல்லி பார்த்துப்பா சூப்பர் அறிவாளிப்பா நீ தான்ப்பா பா அப்படின்னு சொல்லி வச்சுக்க, அவன் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான், இவன் சொன்னான் இவனுக்கு எதை சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த நஸ்துக்கு வந்து இந்த புகழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுவும் அறிவை கொண்டு புகழ், சிந்திக்கக்கூடியவங்களை அறிவை கொண்டு புகழ்றது, பணக்காரங்களை பணத்தை வச்சு புகழ்றது, இதெல்லாம் வந்து நஸ்துக்கு பிடிச்சமான ஒன்று, புரியுதா? எல்லாம் பாதுகாக்க. அதனால தான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது புகழ்ந்தால் மண்ணாலையும் போடுங்கண்ணா. எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது யாராவது புகழ்ந்தால்னு மற்றவங்க புகழ்ந்தால் மட்டுமல்ல, பல நேரத்தில் உங்கள் நஃப்ஸே உங்களை புகழும். பல நேரத்தில் கண்ணாடிக்கு போய் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுறீங்க, நப்சு என்ன சொல்லுவாங்க, அப்பா நீ என்ன அழகு சூப்பர், அப்போ தான் என்ன சொன்ன நான் அழகு அப்படின்னு கறி அள்ளி கொஞ்சம் நேரம் மூஞ்சில் பூசிக்கிட்டு நிற்கணும், புரியுதா இல்லையா? நீ என்ன சூப்பரான அறிவாளி, நறுக்குன்னு நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு பாருங்க, ஏற்கனவே அந்த ட்ரீட்மெண்ட்டால் போட்டுக்கணும் இதுதான். ஆ ஓகே, எப்போல்லாம் நப்சு உங்களை புகழுதோ உடனே என்ன செய்யணும், இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கங்க, பிரச்சனையே முடியும். இப்போ இந்த நப்சு வந்து இந்த அறிவாளிங்க இருக்காங்க பாருங்க, இந்த அறிவாளிங்களை இப்படித்தான் வந்து அணுகும் சைத்தான், வந்து நப்சு மூலமாக அணுகும். நம்முடைய அறிவு மேலே அப்படியே ஒரு மமதையை கொடுப்போம், அப்பா நான் அறிவு என்ன. இப்போ இந்த தௌஹீத் ஜமாத்து கூட்டம், இன்னும் இது சார்ந்த இந்த கூட்டங்கள், அதே போல் இந்த மௌதூதீன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பா இருப்பார், நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அதுன்னா நம்ம பெரம்பூரில் ஐஎஃப்டின்னு வச்சுருப்பாங்க, இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்னு, அவங்க வெளியிடுற புக்கு, சில புக்கு நல்ல புக்கு இருக்கும், இது ஒரு எல்லாம் கலந்து கிடக்கும், புரியுதா? இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொன்னால், இந்த அறிவை வைத்து சைத்தான் வழி கெடுக்கிறான். எதை வச்சு வழி கெடுக்கிறான், சைத்தான். அது எப்படிங்க, அறிவு எவ்வளோ நல்ல விஷயம், அறிவை வச்சு தானே அங்கே மார்க்கத்தையே புரிஞ்சோம்னு சொன்னால், அறிவை வச்சு மார்க்கத்தை புரிஞ்சிட்டீங்கள இப்போ அடுத்து அது அதுக்கு போவோம், அது ஒரு நீண்ட விளக்கம், அதோடு நிறுத்திக்க அறிவை, அதுக்கப்புறமா இந்த அறிவை வளைச்சு மூக்கணாங்கயிறு போட்டு மார்க்கத்தில் வாயை மூடிக்கிட்டு பின்பற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு அறிவை பழகிங்க, புரியுதா? அறிவை வச்சு மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணிட்டு, இந்த அறிவை பின்பற்றுவதில் நீ வந்து அறிவை வந்து வளைச்சு, திரும்ப அறிவை நட்டக்க நிக்க வச்சுக்கிட்டு இந்த மார்க்கம்னு என்று அறியப்பட்டதில் போய்கிட்டு ஏன் எதுக்கு எப்படி இப்படியா அப்படியான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு குதர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ நேர்வழியை அடையக்கூடாதுன்னு சொல்லி தான் முயற்சி பண்ணா, நேர்வழி அடைஞ்சிட்ட. இப்போ எந்த அறிவை கொண்டு அல்லாஹுத்தலா உனக்கு நேர்வழி காட்டினானோ உனக்கு புரிய வச்சானோ சைத்தான் பாப்பான், இந்த அறிவை வச்சு தானே என்னை விட்டு நீ தப்பிக்க பார்த்த, இந்த அறிவாலையே நான் உன்னை வீழ்த்திரம் பாரு, அடுத்து இந்த அறிவாலேயே உன்னை நான் வீழ்த்திரம் பாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்பப்பா உன் அறிவா அப்பா என்ன அறிவு நான் சிந்திச்சேன், சிந்திப்பா 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 சிந்திப்பாரு யோசிச்சுப்பாரு, மார்க்கம் சொல்லதானே செய்து சிந்திக்க சொல்லி சிந்திக்க சொல்லி, மார்க்கம் சொல்லுதா இல்லையா ஆராய்ச்சி பண்ண சொல்லி அப்படின்னு வந்து சொல்லுவான். உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், ஏய் எது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுமோ அது வரைக்கும் தான் ஆராய்ச்சி பண்ணும், எது வரைக்கும் கிட்டக்கு போக முடியுமோ அது வரைக்கும் கிட்டக்கு தான் போகணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நெருப்புமா ரொம்ப நல்ல வஸ்துவா இல்லையா, அதுக்காக வேண்டி நெருப்பு தூக்கி மடியில் போட்டுக்க முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், புரியறதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த அறிவு இருக்கா இல்லையா? அறிவு நல்லது தான், ரொம்ப சூப்பரானது தான், ஆனால் எது வரைக்கும் அதை பயன்படுத்தணுமோ அது வரைக்கும் அதை பயன்படுத்தணும். அறிவை படைச்ச அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே நீ அறிவை கொண்டு தீர்மானிக்க பார்த்தேன்னு வச்சுக்க, அவ்வளோ உன்னை எரிச்சிடும், உன்னை கொண்டு போய் நரகத்தில் தெரியும். அப்போ இந்த ரெண்டாவது இருக்குது, இந்த நஃப்ஸ் இருக்குது, நம்முடைய ஹவா மன இச்சை. புரியுதா? இந்த மன இச்சையை கொண்டு வந்து தீனில் புகுத்த பார்ப்போம். புகுத்திட்டு ஒன்று செயல் சார்ந்த விஷயங்களை நம்மளை சோம்பேறியாக்கி அலட்சியம் செய்ய வச்சு, பிடிச்சதை செய்ய வச்சு பிடிக்காததை வந்து விட வச்சு குழப்பம் பண்ணும். நம்ம இப்போ நாஃபிசுல் ஈமான், ஈமானில் அமல்கள் குறைய குறைய ஈமானில் நமக்கு குறைவு ஏற்பட்டுடும். அடுத்தது இது கூட கொஞ்சம் இதுவும் தப்பு தான், இதுவும் வந்து நம்முடைய வந்து பலவீனமாக்கி சொர்க்கத்தில் கடைசி தரஞ்சாக கொண்டு போயிடும். இதை விட மோசமானது என்ன அப்படின்னா, இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க, கைப்புடைய விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல நம்பிக்கை கொள்வதில் உன்னை திசை திருப்ப பார்க்கும் இந்த ஹவா. உன் அறிவை முன்னாடி வைத்து, உன்னுடைய சிந்தனையை முன்னாடி வச்சு, உன்னுடைய லாஜிக்கை முன்னாடி வச்சு இந்த விஷயங்களை ஏத்துக்கிறதுல உன்னை தடுமாற வைக்கும். இப்ப நிறைய கூட்டங்களுடைய பேர் சொன்னேன், புரியுதா? இந்த கூட்டங்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைனாலும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய இஸ்லாமிய கொள்கையில ஒரு கொள்கை அடிப்படை, பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசி காலத்துல மஹ்தி என்று ஒருவர் வருவார், சரியா? அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து பூமியில் இறங்குவார்கள். தஜ்ஜால் என்ற ஒரு மிகப்பெரிய வித்தைக்காரன் ஒருவன் வருவான். அதுபோன்று யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டம் வரும். நாலு விஷயம் உதாரணத்துக்கு. முஸ்லிம்கள்லேயே ரொம்ப அறிவாளி என்று தங்களை தாங்களே மெச்சிக்கொள்பவர்கள், எப்படி எதுக்கு சொல்றேன்னா, அந்த அறிவை கொண்டு நஃப்ஸ் வந்து இச்சை வந்து அறிவுல போய் விளையாடுது. எங்க இவ்வளவு காலமா மஹதி வரல, இனிமேல வரப்போறாரு, முடிஞ்சு. தஜ்ஜால் நூஹு நபியிலிருந்து எச்சரிக்கை செய்யறாங்களாம், கடைசியில் ரசூலாவும் எச்சரிக்கை செஞ்சாங்களாம், எங்க தஜ்ஜாலே காணும். யாஜூஜ் மாஜூஜ் எங்க இருக்காங்க? யாஜூஜ் மாஜூஜ் சேட்டலைட்டை விட்டு நம்ம உலகத்தையே கலக்கிட்டோம், எங்க இருக்காங்க யாஜூஜ் மாஜூஜ்? போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து வருவாங்களா? அது எப்படி வானத்திலிருந்து வருவாங்க? வானத்துக்கு போனவர் கீழே வருவாரா, கீழே போனவர் மேலே போவாரா? அதெல்லாம் கிடையாது. நிறைய விஷயம் மறுக்கிறது எப்படி, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி மறுப்பாங்க, ஆகக்கூடிய மறுக்கிறாங்க. இப்ப இதை மறுத்தாங்களே, எதை வச்சு மறுத்தாங்க அவங்க? ஆதாரம் பொய்யின்னு மறுத்தாங்களா, ஆதாரம் பலவீனன்னு மறுத்தாங்களா, எதை வச்சு மறுக்கிறாங்க? அறிவு சொல்லு, அவங்களுடைய அறிவு, நஃப்ஸ் மன இச்சை, மன இச்சை இதெல்லாம் அவங்கள ஏத்துக்கிறதுல அவங்கள வந்து வீக்கா காட்டுது. என்ன இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான விஷயமா இதெல்லாம், என்ன இது? உடனே அதுக்கு மாற்று அர்த்தங்கள், புரியுதா? தஜ்ஜால் வருவானா என்ன அர்த்தங்க? தஜ்ஜால் நீங்க உடனே தஜ்ஜால்னா உடனே அந்த ஹதீஸ்ல சொல்ல மாதிரி அப்படிப்பட்ட இந்த காலத்தில் டிவி இருக்கலாங்க, அதாங்க தஜ்ஜால்ன்ட்டா ஒருத்தன், எப்படி எல்லாரும் வீட்டுக்கு வந்துருச்சுல, அதான் தஜ்ஜால், புரியுதா இல்லையா? டிவியில் ஒரு ஸ்கிரீன் தானே இருக்கு, ரெண்டு ஸ்கிரீனா இருக்கு, அதான் ஒத்த கண்ணா அறிவு, புரியுதா இல்லையா? நிறைய எக்கச்சக்கம் இந்த மாதிரி பா சுபான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஒருத்தர் சொன்னா இப்ப யாஜூஜ் மௌஜூஜ் செல்போன் தான் யாஜூஜ் மௌஜூஜ் தான், இதை எங்க பார்த்தாலும் வந்துட்டானோ நான் உள்ளுக்குள்ளார, என்ன இப்படி அடிச்சு கூட வேண்டியது. அதுக்கு தான் இரண்டாவது அடிப்படை என்ன, நம்முடைய மன இச்சைகளை வைத்து, புரியுதா? மார்க்க ஆதாரங்களில் நாம் சந்தேகங்களை உண்டு பண்ணக்கூடாது. மார்க்க ஆதாரங்களை கொண்டு மன இச்சையை கொண்டு மார்க்க ஆதாரங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. நல்ல கவனிங்க, முதல் விஷயம் சொன்ன, அறிவை வைத்து மார்க்க ஆதாரங்களை, ஆதாரங்களுடைய அர்த்தங்களை மறுக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. ரெண்டுத்துக்கு இடையில சின்ன வித்தியாசம் இருக்காது, தான் இப்ப சொல்ல போறேன். ரெண்டாவது மன இச்சை, இந்த மன இச்சையை கொண்டு மார்க்க ஆதாரங்கள்ல சந்தேகங்களை உண்டு பண்றதோ அல்லது வேற வேற சிந்தனைகளை மார்க்கத்துக்குள்ளார புகுத்துறதோ கூடாது. இதுக்கு பேர் தான் பிதஅத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? பிதஅத்து. இந்த பிதஅத் என்பது செயல் சார்ந்த பிதஅத்தும் இருக்கும், அகீதா சார்ந்த பிதஅத்தும் இருக்கும். பிதஅத்தில் எத்தனை வகை இருக்கு? செயல் சார்ந்த பிதஅத். இப்ப ஃபாத்தியா ஓதுறாங்க, ஓதக்கூடாத இடத்துல மௌலூது ஓதுறாங்க, இதெல்லாம் என்ன? இப்போ ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, கபிரிஸ்தான்ல போய் மூணாம் பாத்தியா செய்யறாங்க, ஏழாம் பாத்தியா செய்யறாங்க, இதெல்லாம் என்ன? யார் வீட்டில் ஏழாம் பாத்தியா பண்றாங்க? நீ வர்றவங்க வீட்டில் யார் வீட்லயும் பண்றீங்களா இல்லையா? அதெல்லாம் பண்ணுங்க, என்ன பத்திரமா? ஏழாம் பாத்தியா பண்றாங்க, 40 பண்றாங்க, பிரியாணி கிடைக்குமா? இதெல்லாம் செஞ்சு விட்டா எப்படி பிரியாணி கிடைக்கிறது? இப்படியே சொல்றானுங்க. இந்த நஜாத்துக்காரனும் வந்தானுங்க, இந்த ஒழுங்குதான் பிரியாணி கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு மௌத்தா போனவங்க வீட்டில இருந்து, மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா எல்லாம் போச்சு. இப்போ கவலை எது? என்ன பண்ணுறாங்க? பாத்தியா ஓதுற மக்கள் இருக்காங்களே சாப்பிடுமார்களுக்கு என்ன கவலை? இப்போ பிரச்சனை ஒழுங்காக 40 நாளைக்கு சாப்பாடு வந்துக்கிட்டு இருந்துச்சுப்பா, கெடுத்துப்பிட்டானோப்பா இவங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா இவங்களோட சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வரும். ஒன்று அமல் சார்ந்த பிதாச்சு, இன்னொன்று கொள்கை சார்ந்த பிதாச்சு. ரெண்டுமே மோசமானது தான். அமல் சார்ந்த பிதாச்சும் மோசமானது, கொள்கை சார்ந்த பிதாத்து மோசமானது. இதுக்கு உதாரணங்கள்ல நிறைய இருக்கு. இப்ப இந்த தௌஹீத் ஜமாத் இருக்காங்கல்ல, இவங்களுடைய நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, சொர்க்கம் இன்னும் படைக்கப்படவில்லை, இனிமேதான் மறுமையில தான் அல்லாஹ் சொர்க்கத்தையே படைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை என்ன? அப்ப குர்ஆன்ல இவ்வளோ அதெல்லாம் சும்மா நமக்கு ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி, கண்டிப்பா வரப்போதுல, அதனால அப்படி சொல்லப்பட்டுச்சு. இப்பெல்லாம் சொர்க்கம்லாம் ஒண்ணும் கிடையாது, நரகம் அதுவும் கிடையாது, சொர்க்கம் மேல இருக்குது அரசுக்கு கீழே இருக்கு அதுவும் கிடையாது. அது எப்படி சொர்க்கம் அரசுக்கு மேல இருக்கும்? குர்ஆன்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. குர்ஆன்ல எல்லாம் என்ன சொல்றான்? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவர் இருக்கும். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு தடுப்பு சுவர் இருக்கும்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்? என்ன உங்க வீடுங்க பக்கத்துல ஒரு வீடுங்க, ரெண்டு வீட்டுக்கு இடையில ஒரு சுவர் இருக்குங்க, அப்ப என்னங்க அர்த்தம்? ரெண்டுமே ஒன்னா இருக்கு, பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றா நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு இடையில ஒரு சுவர் இருக்கு, அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது எப்படிங்க சொர்க்க வானத்திலேயும் நரகம் கீழே இருக்கணும்? ரெண்டும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கணும். லாஜிக் அவர் லாஜிக். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப ஒண்ணுமே கிடையாதுங்க உலகத்துல, எல்லாம் அழிச்சதுக்கு பிறகு இந்த பூமி இருக்கா இல்லையா? இந்த பூமியில எல்லாத்துல பக்கத்து பக்கத்துல சொர்க்கத்தை படைப்பாங்க, ரெண்டுக்கு நடுவில் ஒரு சுவரை வைப்பாங்க, முடிஞ்சு போச்சு அவங்க கொள்கை. இதை கேட்குறவனுக்கு அப்பா சொக்கரானோ பாருங்க, சொக்கு படிச்சுக்கிட்டா எங்கள் அண்ணனை பற்றிங்களா, என்ன சிந்தனை பற்றிங்களான்னு சொல்லிட்டு கடஞ்செடுத்த முட்டா, கடஞ்செடுத்த மடைய. ஏண்டா ஓ வீட்டு ஓ வீடு மாதிரியும் பக்கத்து வீடுகார வீடு மாதிரியுமா நீ சொர்க்கத்தை நரகத்தையும் நினச்சிக்கிட்ட? சொர்க்கத்தையும் நரகத்தையும் அதில் எப்படி கேஸ் பண்ணிக்கிட்டாங்க? மனுஷன் கட்டின வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கற்பனை பண்ணிக்கிட்டிய, உன் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நடுவில் இருக்கிற சுவர் மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்தி 6 சுவரை நீ கற்பனை பண்ணிக்கிட்டியா? ஒரு சொர்க்கமே அதனுடைய அகலம் வானம் பூமிகளை விட பெருசு. அகலமே எப்போதுமே அகலம் கம்மியா இருக்குமா நீளம் கம்மியா இருக்குமா? ஏமா நீளம் அகலத்துலமா? எது அகலமாங்க எதை நீளமாங்க? எது அதிகமா இருக்கோ அதை நீளமாங்க, எது குறைவா இருக்கோ அதை அகலன்னு சொல்லுவாங்க. அப்ப சொர்க்கத்தினுடைய அகலத்தை அல்லாஹுத்தல வான பூமிகளை விட பெருசுன்னு சொன்னா, அப்ப நீளம் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட சொர்க்கத்துக்கும் நரகம் எப்பேற்பட்டது? 70,000 சங்கலிகள், ஒவ்வொரு சங்கலிகளையும் 70,000 மாணவர்கள் இழுத்து கொண்டு வருவாங்க. நரகத்தினுடைய உச்சியிலிருந்து ஒரு கல் போடப்பட்டால், ஒரு பாறை உருட்டி விடப்பட்டால் 60 ஆகிவிடும் அந்த நரகத்தின் அடியை வந்து சந்திப்பதற்கு. நரகத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தோளும் 3 நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு மொத்தமாயிருக்கும். ஒரு ஒரு நரகவாசியுடைய பல்லும் ஒரு பெரிய உகது மலையை போன்றிருக்கும். அப்படிப்பட்ட நரகத்துக்கு நடுவில் உள்ள செவத்தை ஊட்டு சோறு மாதிரி வழங்கிட்டான். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நரகம் வந்து கீழேயும் சொர்க்கம் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே வானத்திலையும் இருக்குனாங்க. புரியுதா இல்லையா? நூத்துக்கணக்கான ஹதீஸ் சொல்லுது. அதே போல உஇத்தத் லில் முத்தகீன், சொர்க்கத்தை பத்தி குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ அங்கே சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு விட்டது. புரியுதா? அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ என்னுடைய மிஹ்ராபுக்கு முன்னால் சொர்க்கமும் நரகமும் காண்பிக்கப்பட்டது. அந்த சொர்க்கத்திலிருந்து திராட்சை குலைகளை பறித்து நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டேன். இவ்வளவு சொல்றாங்க, முடியல. நப்சு ஏத்துக்க மாட்டேங்க, அறிவு ஏத்துக்க மாட்டேங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எப்படிங்க, சாத்தியம் இல்லையே. இந்த மாதிரி எப்படிலாம் அறிவை கொண்டு மறுக்கிறாங்கன்னா தனி விஷயம், நம்ம அதுல போய் ரொம்ப டீப்பா போறோம். ஆக விஷயம் என்ன, அறிவை கொண்டு இதெல்லாம் மறுக்கிறாங்க, சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறுக்கிறாங்க. இப்ப இதுவும் விதாச்சு விளங்கிக்க, புரிஞ்சா இல்லையா? எது விதாச்சு? மார்க்க ஆதாரங்களில் உண்மை என்று அறியப்பட்டதை மறுப்பதும் பிதாத்து. ஃபாத்திஹா ஓதுறது மட்டும் பிதாத்து அல்ல, புரிஞ்சுச்சா? மௌலூது ஓதுறது மட்டும் பிதாத்து அல்ல, கத்தம் ஓதுறது மட்டும் பிதாத்து அல்ல. மார்க்க ஆதாரங்களில் உண்மை என்று அறியப்பட்டதை குதர்க்கம் செய்து, அறிவால் குதர்க்கம் செய்து மறுப்பதும் பிதாத்து. அதனாலதான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள், மூத்தவர்கள் இந்த கூட்டத்துக்கு என்ன பேர் தான் சொல்லுவாங்க, பிதாத்துவாதிகள் சொல்லுவாங்க. யாருக்கு? இவங்க ஃபாத்திஹா ஓதுறதில்ல, தௌஹீத் ஜமாத்து பேர்ல உள்ளவங்க ஃபாத்திஹா ஓதுறதில்ல, கத்தம் ஓதுறதில்ல, மௌலூது ஓதுறதில்ல, மீலாது கொண்டாடுறதில்ல. ஆனாலும் இவங்களுக்கும் பேர் என்னதான், பிதாத்துவாதிகள். எப்படி கத்தம் ஃபாத்திஹா மீலாது மௌலூது கொண்டாடுறவங்களுக்கு பிதாத்துவாதிகள் சொல்லுவீங்களோ, இவங்களுக்கு பேரும் என்ன, பிதாத்துவாதிகள். இன்னும் சொல்ல போனா இந்த பிதாத்துவாதிகளை விட இந்த பிதாத்துவாதிகள் மோசமானவங்க. ஏன்னா இவங்க அமல்கள் பிதாத்து பண்ணாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம். ஆனா அக்கீதால பிதாத்து பண்றவங்க இருக்காங்களா இல்லையா, இவர்களுடைய நிலைமை ரொம்ப டேஞ்சரான நிலைமை. ஏன்னா நேரடியா அல்லாஹ்வுடைய கட்டளையோட, அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளோட விளையாடுறாங்க. இவர்களோ பாவம், நன்மையை கருதி எதையாவது ஒன்று செய்வோமே, புண்ணியம் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க, அறியாமையில செய்கிறாங்க. இவர்கள் யூதர்களைப் போல அறிந்து கொண்டு மார்க்க ஆதாரங்களை புரட்டி வழிகட்டு வழிகெடுக்கிறார்கள். அப்போ எது டேஞ்சரு? அது கொள்கையில் இருக்கக்கூடிய பிதாத்து ரொம்ப டேஞ்சர், புரிஞ்சுச்சா இல்லையா? அமல்களில் இருக்கக்கூடிய பிதாத்துகளில் அது அவங்கள ஷிர்க்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலைன்னா அல்ஹம்துலில்லாஹ், எப்படியோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தண்டனை கொடுத்தோ இல்லை அவருடைய அருளாலையோ அல்லாஹ் மன்னிக்கலாம். அமல்களில் உள்ள பிதாத்து ஷிர்க் வரைக்கும் ஆனால் போயிடக்கூடாது. இப்போ ஒருத்தர் தொழுகைக்கு பின்னாடி எப்போதும் துவா கையை தூக்கி துவா கேட்கிறார் இமாம் சாஹிப், புரியுதா? அல்லது வந்து அல்ஃபாத்தியா ஓதுறாரு, ஏதாவது விசேஷங்களில் போய் அல்ஃபாத்தியா ஓதுறாரு, காசு வாங்குறாரு. இது எதில் எதோட வரைக்கும் நின்றோம், அமல்களில் உள்ள பிதாத்து வரைக்கும் நின்றோம். இவருக்கு இன்ஷால்லா மன்னிப்பு கிடைக்கலாமா, கிடைக்க முடியாதானா, கிடைக்கும். ஆனா இதே அமல்கள் உள்ள பிதத்தோட சேர்த்து அமல்கள் ஷிர்கான பிதத்தையும் செஞ்சிட்டாருன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு தர்காவில் போய் சுஜூத் பண்ணிட்டாரு, அது கூடுன்ட்டாரு. அவுளியாக்கள்கிட்ட துவா கேட்டால் அவுளியாக்கள் நமக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிட்டாரு. இப்ப இந்த பிதாத்து இருக்குதே, எது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு, அப்ப டேஞ்சர். புரியுதா இல்லையா? இவனுக்காவது இதை புரிய வைக்கலாம் கொஞ்ச நாள்ல. ஆனா இந்த அறிவை வைத்து மார்க்க ஆதாரங்களை லாஜிக் சொல்லி, அவன் ஒரு தத்துவத்தை சொல்லி மறுக்க ஆரம்பிச்சு அதுக்கு மாற்று கருத்து சொல்ல ஆரம்பிச்சான் பார்த்தீங்கன்னா, அவன் நேர்வழி பெறுறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவன் அவனுக்கு மேல இப்ப யார் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறா, நப்சும் சைத்தானும் இச்சையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? ஏன்னா இப்ப அவனை வந்து ரொம்ப பெரியாரா காட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனை உன் அறிவை மட்டமாக்கு, ஆதாரத்தை உயர்த்துன்னு சொன்னா தாங்குமா அவனுக்கு? ராஜாவை கட்டில் உட்கார்ந்தவன, அரச கட்டில் உட்கார்ந்தவன் இறங்கி கீழே உட்கார்றானா, உயிரே விட்டாலும் விட்டுவானே தவிர விட்டான். புரியுதா இல்லையா? அதனாலதான் போர்ல ராஜாக்கள் வந்து போர்ல தோற்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், தற்கொலை பண்ணி மாட்டோம். அல்லது எங்கேயாவது கண்ணு தெரியாம ஓடி போய் பரதேசியாவது சுத்துப்பிடுவானோட தவிர கைதி ஆக மாட்டானோ, ஏன்னா ராஜாவா இருந்துட்டானே. அப்ப அந்த மாதிரி இந்த நஃப்சு, இப்ப இதையும் மீறி ஒருத்த இஹ்லாஸோட தௌபா செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்போம். இல்லைனா இந்த அன நான் இல்மி ரஈ எனது அறிவு அப்படிங்கிற அந்த பெருமையிலிருந்து ஒரு சின்ன கீரல் மண்டையில இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான், நேர்வழியின் மீது அவனுக்கு திரை போடப்பட்டிருக்கு. அவனது கண்ணிலே திரை போடப்பட்டிருக்கு, நேர்வழியை அவனால பார்க்க முடியாது. இப்ப இப்ப அபுஜஹலால ஈமான ஏற்றுக்க முடியலையா? ஏமா ஏற்றுக்க முடியல, உண்மைன்னு தெரியாதனாலயா? பெருமை புரியுதா இல்லையா? சூரா அந்த அலக்குல ஓதி பாருங்க, என்ன சொன்ன, அரஐத அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அவ் அமர பித்தக்வா அரஐத இன் கான அலல் ஹுதா கல்லா லா துதிஹு வஸ்ஜுத் வக்தரிப். அதுக்கு முன்னாடி சனதுஸ் ஸபானியா, புரியுதுங்களா? என்ன பிரச்சனை? அபு ஜஹல் அபு லஹம் பேசுறாங்க, என்ன முகமது நீ பெரியாளா, இந்த பள்ளத்தாக்கிலேயே யார் சிறந்தவர்கள் தெரியுமா? நாங்க தான் சிறந்தவர்கள். நீ யாரு? உனக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரு உன்னை ஆதரிப்பா? நாங்க இப்போ உன்னை கொல்ல நினைச்சா, நாங்க உன்னை துரத்த நினைச்சா, யாராவது உன்னை தடுக்க முடியுமா? பெருமை. அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், நபியே அவன் என்ன இந்த சபையவர்களை அழைக்க பார்க்கிறானா? நாம் அழைப்போம். யாரை? நரகத்தின் காவலாளிகள் ஜபானியாவை அழைப்போம், மாத்துருவோம். நாளைக்கு மறுமையில வரும்பொழுது யார் வந்து சிறந்தவர்கள், யாருடைய சபையவர்கள் பலமானவர்கள் என்பதை நாம் பார்ப்போம்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த அதே போல அபு தாலிப் இருந்தார்ல, எவ்வளவு நல்ல மனிதர், ஆனா அவர் ஏன் ஈமான் கொள்ள முடியல? அவரால் பெருமை. புரியுதா இல்லையா? நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு கடைசி நேரத்தில் மௌத்துக்கு பயந்து மார்க்கத்துக்கு மாத்திட்டேன்னு சொல்லுற அந்த இழிப்பேர் எனக்கு வேணாம்ப்பா, அந்த பெருமை. புரியுதா இல்லையா? அதே போல சுஜூது செய்யறது அபு தாலிபுக்கு பிடிக்கல. அது என்னப்பா இவர், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம போய் இப்படி வந்து குனியறதா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அவ்வளவு நல்ல மனிதராக இருந்தும் கூட, குணத்தால் நல்ல மனிதராக இருந்தும் கூட அவருக்கு ஹிதாயத்து கிடைக்காம போச்சு. அப்ப இந்த பெருமை இருக்குது, இதுதான் வந்து அகீதால நம்மளுக்கு வந்து நல்லா பாதுகாக்கணும், வழிகள்ல கொண்டு போய் விட பார்க்க விஷயத்து வாங்க. வலா முத்தவஹிமீன பி அஹ்வா இனா, இந்த அமல் சார்ந்த பிதத்துடையவர்கள், நல்லா கவனிங்க, அமல் சார்ந்த பிதத்துடையவர்களை நம்ம வெளிப்படையா பிதத்துவாதிகள் சொல்லிடுறோமா இல்லையா? கொள்கையில உள்ள பிதத்து, கொள்கையில இந்த மாதிரி புதிய கருத்துக்களை உண்டாக்கக்கூடியவர்களுக்கும் பேர் என்னதான், அகலுல் பிதா, பிதத்துவாதிகள் தான். இதைதான் மார்க்க அறிஞர்கள்ல மூத்தவர்கள் இந்த வகையான பிதத்து செய்பவர்களை, அதாவது கொள்கையை சார்ந்த விஷயங்கள்ல பிதத்து செய்பவர்கள். அந்த பிதத்து ரெண்டு வகையா இருக்கலாம். ஒன்னு மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை மறுத்தும் இருக்கலாம், அல்லது இல்லாத விஷயங்களை புகுத்தியும் இருக்கலாம். புரியுதா? மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை மறுத்தும் இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வும் ரசூலும் எதை பத்தியுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அதை இவர் சொல்லி நம்பணும் பார். புரியுதா? அப்படியும் இருக்கலாம். இப்படிப்பட்ட பிதத்துவாதிகளுக்கு நம்முடைய மூத்த மார்க்கறிஞர்கள், அதாவது தாபியங்கள், தபுத் தாபியின் இமாம்கள், அவர்கள் சொல்லக்கூடிய பேரு அஹ்லுல் அஹ்வா. அஹ்லுல் அஹ்வா அல்லது அஹ்லுல் ஹவா, அஹ்வா என்பது ஹவாவுடைய பண்மை. அஹ்லுல் ஹவா அல்லது அஹ்லுல் அஹ்வா என்ன அர்த்தம்? இச்சை உடையவர்கள், இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், விருப்பத்தை பின்பற்றக்கூடியவர்கள், விருப்பம் உடையவர்கள், இச்சை உடையவர்கள். ஏன் இவங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? மார்க்கத்தை பின்பற்றிடாம இவங்க தங்களுடைய மனம் போன போக்கை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மனம் சொல்லக்கூடிய ஆசையின்படி அவர்கள் மார்க்கத்தை அணுகுகின்ற காரணத்தினால இந்த மாதிரியான பிதத்து செய்பவர்களுக்கு நமது முன்னோர்கள் சலஃபுகள் வச்ச பேர் என்ன? அஹ்லுல் அஹ்வா. இந்த மாதிரியான பிதத்துகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அதுல இருந்து எடுத்து சொல்லுங்க. அதை பின்பற்ற செய்யக்கூடியவர்களுக்கு அஹ்லுல் அஹ்வா, அந்த இச்சைகளுக்கு அந்த மாதிரியான கருத்துகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய பேர் என்ன? ஹவா. புரியுதுங்களா? ஹவா அல்லது அஹ்வா, ஹவானா ஒருமை, அஹ்வானா பண்மை. அததான் இங்க இமாம் சொல்றாங்க, வலா முத்தவஹிமீன பி அஹ்வாயினா, நம்முடைய இச்சைகளை கொண்டு மார்க்க ஆதாரங்களை நாம் கற்பனை செய்ய மாட்டோம். நம்முடைய இச்சைகளை கொண்டு, விருப்பங்களை கொண்டு நாம் மார்க்க ஆதாரங்களை கற்பனை செய்ய மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்ச மார்க்க ஆதாரங்களை நம்ம ஏத்துக்கிறது, நம்முடைய அறிவுக்கு பிடிக்காத மார்க்க ஆதாரங்களை ஒன்று மறுக்க பார்க்கறது, இல்லைனா ஏதாவது உல்டா செய்தா அர்த்தத்தை விட்டடிக்க வேண்டும். புரியுதா? அப்ப மார்க்கத்தை அணுகக்கூடிய முறைகள்ல இரண்டாவது முறை என்ன? ஹவாவை தவிர்க்க வேண்டும். புரியுதா? மன இச்சையை தவிர்க்க வேண்டும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வுடைய கூற்றுகளுக்கும் ரசூலுடைய கூற்றுகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக கட்டுப்பட்டு அந்த இருவருடைய கூற்றையும் முற்றிலுமாக மனப்பூர்வமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வது. புரியுதா? இது மூன்றாவது அடிப்படை. மார்க்க ஆதாரங்களை அணுகும் பொழுது நீங்க எந்த இடத்திலையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கொஞ்சம் கூட உங்களுக்கு தடுமாற்றம் வரக்கூடாது. இது சம்பந்தமா நம்ம ஈமானுடைய ஏழு ஷரத்துகள்ல கபூல், இன்கியாத் என்ற அந்த ரெண்டு ஷரத்துல ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் விரிவா பேசியிருப்போம். நீங்க அந்த ஆடியோவை எடுத்து பாருங்க. புரியுதா? இன்றைக்கு இதே விஷயத்தை வேற ஒரு கோணத்துல நம்ம விவரிப்போம். திரும்ப கவனிங்க, மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடிய வழிமுறைகள்ல மூன்றாவது வழிமுறை என்ன? அல்லாஹ்வை நம்புறீங்க இல்லம்மா, சரியா? ரசூலை நம்புறீங்கல்ல, அல்லாஹ்வை முழுசா நம்புறீங்களா அல்லது 99.99% நம்புறீங்களா? 100 நம்புறோம், சரியா? அதுக்கு மேலேயும் நம்பிக்கைக்குரிய ஒரு அளவு இருந்தா அந்த அளவுக்கு நம்பி ஆகணும். ரசூலை நீங்க நம்புறீங்கல்ல, நம்ம நம்புறோம்ல, அது எப்படி 99.99% மட்டும் விட்டுறோம், முடியுமா? நல்ல கவனிங்க, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் எப்படி 0.00001% சந்தேகம் இருந்தா கூட அது குஃப்ரா போயிடுமோ, நபியை நம்பிக்கை கொள்வதில் 0.00001% இருந்தாலும் அது குஃப்ருல சந்தேகம் இருந்தா அது குஃப்ருல கொண்டு போய் விட்டு விடுமோ, இப்ப வாங்க, அதே போலதான் அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லிவிட்டால், இந்த இருவருடைய சொல்லுக்கும் இந்த இருவருடைய கட்டளைக்கும் 100க்கு 100 கட்டுப்பட்டு, நபியே நீங்க சொன்னதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா நான் 90 ஏத்துப்பேன், 10 ஏத்துக்க மாட்டேன், 99 ஏற்றுக்கொள்வேன், 1 நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்பா ஏத்துக்க மாட்டேன்? எனக்கு பிடிக்கல, அது என் அறிவுக்கு சரி வரல, அது என்னுடைய லாஜிக்கு சரி வரல, அது என்னுடைய ஷேக் ஒத்துக்கல, என்னுடைய இமாம் ஒத்துக்கல, எங்க முஃப்தி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எங்க இமாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எங்க தலைவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் அதுக்கு அந்த அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் அதை வந்து அவருக்கு அது பிடிக்கல, முடிஞ்சு போச்சு. ஃபீ நாரி ஜஹன்னம காலிதி நஃபீஹா அபத், அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிக்கை கொள்வதில் எப்படி முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அது போன்றுதான் அல்லாஹுவும் ரசூலும் சொன்னதற்கு கட்டுப்படுவதிலும் முழுமையாக நம்ம கட்டுப்பட்டுருணும். தஸ்லீம், இதுக்கு பேர் என்ன? மார்க்க ஆதாரங்களை அணுகுவதிலே தஸ்லீம், சல்லம யுசல்லிமு தஸ்லீம், முழுமையாக கட்டுப்படுதல் இருக்க வேண்டும். புரியுதா? அடுத்தது நாலாவது அணுகுமுறை. இந்த நாலாவது அணுகுமுறை, இந்த மூன்று புரிஞ்சு கொஞ்சம் போய் விளங்கிக்கங்க, திரும்ப இன்னும் கொஞ்சம் நிறைய விளக்க வேண்டியிருக்கு. அடுத்து நாலாவது சொல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. நாலாவது அணுகுமுறை என்ன? ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, மார்க்க ஆதாரங்கள்ல உதாரணத்துக்கு ஒரு விஷயம் புரியல, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, அல்லது இப்படி விளங்கலாமா அப்படி விளங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தடுமாற்றம் இருக்கு, அப்படி இருந்தால் நீங்க உடனடியா அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அப்படி நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கத்தை, யார் அதனுடைய விளக்கத்தை சரியாக அறிந்தாரோ அவரிடம் நான் விட்டு விடுகிறேன். சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி கேட்டாங்க, ஏன் சில நேரங்களில் தெரிந்த விஷயங்களை பத்தி கூட கேட்டாங்க. அப்ப யாராவது சஹாபாக்கள் தங்களது அறிவை கொண்டு பதில் சொன்னார்களா, அல்லது அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மிக அறிந்தவர்கள், முடிச்சு என்ன சொன்னாங்க பதில்? இதுதான் பதிலா சொன்னாங்க. தங்களுக்கு தெரிந்த விஷயங்களுக்கு கூட ரசூல்லா ஒன்றை கேள்வியாக கேட்டுவிட்டார் மக்கள் இருக்காங்க, ரசூல் சொல்லாலே இது என்ன ஒண்ணு கேட்கிறாங்க, சஹாபாக்களுக்கு தெரியாது. ஹஜ்ஜுடைய மாசத்துல இருக்கிறாங்க, ரசூல்லா கேட்கிறாங்க இது என்ன மாசம் சொல்லி, மினால இருக்கிறாங்க, ரசூல் சொல்லாலே இது என்ன இடம்னு கேட்கிறாங்க, புரியுதா? சஹாபாக்கள் வாயை பொத்திக்கிட்டு பேசுவோம். நம்மளை மாதிரி முந்திரி கொண்டவர்கள் பாருங்க, என்ன தெரிய, அதாவது தெரியாத விஷயத்தையே தெரியற மாதிரி காட்டிக்கிற மாதிரி தானே நம்ம. அப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா என்ன செய்யறாங்க இன்னைக்கு? அவ்வளவுதான், மொத்தமான என் கழுத்துல போடுங்கன்றோம். இப்படி தெரியாத விஷயத்தையே தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவனு தான் இன்றைக்கு மார்க்கத்தை பேசுறவங்க அதிகமா இருக்காங்க. கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், நல்லா பாதுகாக்கும். அவ்வளவு பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி கடல், கல்வியின் கடல்களா நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இது என்ன ஊர் தெரியுமான்னு கேக்குறாங்க. எந்த மாசத்துல இருக்கும் சொல்லுங்கிறாங்க. ஐயு ஷஹரின் ஹாதா, ஐயு பலதின் ஹாதா, ஐயு யோமின் ஹாதான்னு கேக்குறாங்க. எல்லாம் தலைய கீழே போட்டுக்கிட்டு அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அடுத்து அல்லாஹும் அவனது தூதரும் தான் அறிந்தவர்கள், அல்லாஹும் அவனது தூதரும் தான் அறிந்தவர்கள். அப்புறம் கேக்குறாங்க, இது மக்கா நகரம் இல்லையாங்கிறாங்க. ஆமா ரசூலுல்லாஹ் மக்கா தாங்கிறாங்க. இது உங்களுடைய புனித நாள் யவ்மு நஹர் இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமா ரசூலுல்லாஹ். இது துல்ஹஜ் மாசம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமா ரசூலுல்லாஹ். புரியுதா இல்லையா? அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு ஒண்ணு புரியலன்னா, பேசாம வாய மூடிக்கிட்டு புரிஞ்சவங்கள்ட்ட விட்டுறணும். புரிஞ்சவங்கள்ட்ட அது எப்படி, இது எப்படி, அது என்ன, எனக்கு விளங்கல, எனக்கு புரியலங்கிறதுக்காக வேண்டி மார்க்க ஆதாரத்தை மறுப்பதோ மார்க்க ஆதாரத்துக்கு மாற்று கருத்து சொல்வதோ வழிகட்ட கொண்டு போட்டோம். அப்ப மார்க்க ஆதாரத்தை அணுகக்கூடிய முறைகள்ல நான்காவது விஷயம் என்ன, புரியாததை புரிந்தவர்களிடத்துல விட்டுடுங்க, அவங்கள்ட்ட இருந்து விளக்கம் கேளுங்க. விளக்கம் சொல்லியும் புரியலையா, அப்ப என்ன செய்யறது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரசூலுஹு அலம், எனக்கு புரிந்ததை நம்பிக்கை கொண்டேன், புரியாததை அல்லாவிடமும் அவனது தூதரிடமும் விட்டு விட்டேன், முடிச்சு. அப்படி நின்று விட்டால் உங்களுக்கு சேஃப்டிங்க, பாதுகாப்பு நமக்கு ஈமானுக்கு. அப்படி இல்லாம இந்த அறிவுரை ஏறி உக்காந்துக்கிட்டா, புரியுதா இல்லையா, என்ன நிலைமைன்னு சொன்னா, முரட்டு, பிடிவாதம் பிடித்த, பழக்கப்படுத்தாத, கடிவாளம் இடப்படாத இத்தனை தன்மைகளுடைய ஒரு குதிரை மேல ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு சேஃப்டியா அவன் பயணம் செஞ்சிட முடியுமா? பழக்கப்படுத்தப்படாத, முரட்டுத்தனமுடைய, பிடிவாதமுடைய, சண்டித்தனம் செய்யக்கூடிய ஒரு குதிரை மேல, பாட்டசாட்டமான குதிரைன்னு சொல்லி அது மேல ஏறி உட்கார்ந்து ஒருத்தன் பயணம் செய்ய முடியுமா? என்ன அவன் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான், முன்னங்காலத்துக்கும் பின்னங்காலத்துக்கும் அல்லது பொத்துன்னு அது கீழே விழுந்து இவன் மேல ஏறி இவனை நசுக்கு, ஒரு நசுக்கு இப்படி பிறண்டு இப்படி ஒரு நசுக்கு நசுக்கிட்டு போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கும் அவ்வளவுதான், அவ்வளவு நல்லா பாதுகாப்பு. அதுதான் இந்த அறிவு செய்யும். எப்ப இந்த அறிவுக்கு கட்டுப்படுதல் என்ற மூக்கு நாங்கிற போடலையோ, புரியுதா, அல்லாவுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படுதல் என்ற அந்த கடிவாளத்தை போடலையோ, அதுல பழக்கப்படுத்தலையோ, இந்த அறிவு இந்த மாதிரிதான் வேலை காட்டும். கொண்டு போய் கவுத்து விட்டு விட்டு அது பாட்டுக்கு ஒதுக்கிடும். அப்புறம் நரகத்தில் வேக வேண்டியதான், உங்க வீட்டு சட்டியில பூரி வந்த மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். புரியுதா? இப்ப இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். நீங்க அல்லாஹ் புரியுதாமா? இந்த நாலு விஷயங்கள் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன, அறிவை கொண்டு ஆதாரங்களை மறுக்கக்கூடாது, மாற்று அர்த்தம் சொல்லக்கூடாது. அதே போல நம்முடைய தத்துவங்கள், மன இச்சைகள் இருக்கா இல்லையா, இந்த தத்துவங்களை கொண்டு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய மார்க்க ஆதாரங்களை அணுகக்கூடாது. புரியுதா? மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வை நாம் எப்படி நம்புறோமோ, ரசூலை எப்படி நம்புறோமோ, அதே போல அவங்களுடைய கூற்றுகளையும் நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? நான்காவது, எந்த விஷயம் புரியலையோ அந்த விஷயத்தை புரிஞ்சவங்களிடத்துல விட்டுவிட்டு நம்ம சைலண்டா உட்கார்ந்துக்க வேண்டியதான். புரியுதா? மார்க்க ஆதாரங்கள்ல ஒன்று சஹீஹான ஆதாரங்கள். இப்ப எந்த ஆதாரங்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசுகிறோமோ அந்த ஆதாரங்கள் எது? சஹீஹான ஆதாரம். அப்ப சஹீஹான ஆதாரங்கள் என்றால் முதலாவதாக குர்ஆன், இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று நம்பத்தகுந்த சரியான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள். புரியுதா? அதே போல சஹாபாக்களுடைய கூற்றுகளில் இருந்து நம்பத்தகுந்த நல்ல அறிவிப்பாளர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய செய்திகள், இதுதான் மார்க்க ஆதாரங்கள் என்று நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். மார்க்க ஆதாரங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? முதலாவது குர்ஆன், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளிலிருந்து ஹதீஸுகளிலிருந்து சரியான சஹி நம்பத்தகுந்த அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடியது. அதே போல சஹாபாக்களுடைய கூற்றுகளிலிருந்து நம்பத்தகுந்த சரியான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய கூற்றுகள், இதுதான் வந்து நம்ம சஹீஹான ஆதாரங்கள் என்று நம்ம சொல்றோம்.